துன்பத்திலும் நன்றி செலுத்த கற்றுக்கொண்ட சீஷர்கள்.
I want to turn today to an Old Testament verse.
இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Turn to the book of Hezekiah chapter 6.
எசேக்கியேல், எசேக்கியா ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
What are you looking for?
எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எசேக்கியா.
You know there's no such book.
எசேக்கியா என்ற புத்தகம் இல்லையா?
I wanted to see how many of you would look down to look for that book.
எத்தனை பேர் எசேக்கியா புத்தகத்தை தேடுகிறீர்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன்.
We must know the books of the Bible.
வேதத்தில் உள்ள புத்தகங்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது.
Okay. Let's turn to the book of Micah.
மீகா புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
It's towards the end of the Old Testament.
பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே கடைசி,
about 5 or 6 books from the end.
கடைசியிலிருந்து 5 6 புத்தகங்களுக்கு முன்னதாக உள்ளது.
This is the book of Micah.
மீகா என்ற புத்தகம்.
One of the things you must all do is learn the books of the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
And read them.
அவைகளை வாசிக்க வேண்டும்.
When you meet Obadiah in heaven,
பரலோகத்திலே நீங்கள் ஒபதியாவை பார்த்தால்,
and he says, he asks you, did you read my book?
என்னுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களா என்று உங்களை கேட்டால்,
and you scratch your head and say, which book was that?
உபதியான புத்தகம் இருக்கா பைபிள்ல? தெரியலையே, நான் வாசித்தேன் தெரியலையே.
I wrote only one page and you still didn't read it.
உபதி என்ன சொல்லுவார்? நான் ஒரே ஒரு பக்கம் தான் எழுதினேன் வேதத்திலே, அதை கூட நீ வாசிக்கவில்லையா என்று கேட்பார்.
That's one of the books in the, that's not a joke. That's one of the books in the Old Testament, Obadiah.
இது ஜோக் அல்ல, எசேக்கியாவை போல உங்களுமே உபதி என்ற புத்தகம் பைபிள்ல இருக்கிறது.
So, at least for the sake of telling those people when you meet them in heaven that you read it, please read it.
குறைந்தபட்சம் பரலோகத்திலே பார்க்கும்பொழுது படித்துவிட்டேன் என்று சொல்லுவதற்காவது நீங்கள் அந்த உபதேச புத்தகத்தை படித்து விடுங்கள்.
You must read through the Bible at least once.
நீங்கள் ஒரு முறையாவது வேதத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை முழுமையாக வாசித்திருந்திருக்க வேண்டும்.
One of the things I decided when I got converted.
நான் மனந்திரும்பின பொழுது இதைத்தான் வாஞ்சித்தேன்.
I would read through quickly. In six months I finished the whole Bible.
6 மாதத்திலே நான் முழு வேதாகமத்தையும் படித்து முடித்துவிட்டேன்.
I didn't understand 90% but I read it.
90% எனக்கு விளங்கவில்லை, ஆனால் வாசித்து விட்டேன்.
And then after that I little by little studied it and studied it.
அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க ஆரம்பித்தேன்.
But it's good to read through the Bible at least once.
ஆனால் ஒரு முறையாவது வேதத்தை முழுமையாய் நீங்கள் வாசித்திருந்திருக்க வேண்டும்.
You know, you start reading the Bible has got nearly 1200 chapters.
கிட்டத்தட்ட 1200 அதிகாரங்கள் வேதத்திலே இருக்கிறது.
Just little less than that, but nearly 1200.
அது கூட கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஆனா கிட்டத்தட்ட 1200 அதிகாரங்கள் வேதத்திலே காணப்படுகிறது.
All of them chapters are not the same length, some are small, some are big.
எல்லா அதிகாரங்களும் ஒரே அளவுடையதல்ல, சில அதிகாரங்கள் பெரியதாயும் சில அதிகாரங்கள் சிறியதாயும் இருக்கிறது.
If you go by chapters it's very difficult to decide how much to read every day.
ஆகவே அதிகாரங்களை வாசிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகாரங்கள் என்று நீங்கள் சொன்னால் அது கடினமாக இருக்க வேண்டாம். சில அதிகாரங்கள் பெருது, சில அதிகாரங்கள் சிறியது.
You may not always have the same time every day.
ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரே விதமாக நேரம் கிடைக்காது.
So what you should do, this is what I did, whenever I had some free time then I would read long portions of it.
ஆகவே நான் என்ன செய்தேன் என்றால், எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வேதத்திலே எவ்வளவு அதிகமாய் வாசிக்கணுமோ வாசித்துக் கொண்டே
இருப்பேன். 2-3 days I never got time to read such large sections.
2-3 நாட்கள் எனக்கு பெரிய பகுதிகளை வாசிப்பதற்கு நேரம் இருக்காது.
Then I would just have short meditation, maybe 2-3 verses or 5 verses or 10 verses.
2-3 வசனங்கள், 5 வசனங்களை மட்டும் வாசித்துவிட்டு தியானித்துவிட்டு போவேன்.
Then whenever I got some more long period of time I would read long sections of the Bible.
மீண்டும் எனக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும் பொழுது வேதத்திலே பல அதிகாரங்களை தொடர்ந்து வாசிப்பேன்.
That's how I finished the whole Bible in 6 months.
இப்படி தான் நான் 6 மாதங்களிலே வேதத்தை முழுமையாக வாசித்து முடித்தேன்.
So I want to encourage all of you to do that.
நீங்கள் எல்லாரும் இதை செய்ய முடியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Before December 31st this year.
இந்த வருஷம் டிசம்பர் 31st தேதிக்கு முன்னால்
make it a project. I want to try and if you haven't read the Bible at least once, I'm going to read through the whole Bible at least once.
நான் இதுவரை வேதத்தை முழுமையாக வாசிக்கவில்லை என்றால் இப்பொழுது ஆரம்பித்து வரக்கூடிய டிசம்பர் 31 முன்பதாக நான் முழுமையாய் வாசித்து விடுவேன் என்பதை ஒரு திட்டமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
There are so many places where I used to get time to read the Bible when I was waiting in a bus stand.
பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கொண்டிருக்கும் பொழுது நான் படிப்பேன்.
Or in a traveling in a train.
ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது வேதத்தை படிப்பேன்.
Or waiting somewhere doing nothing.
எங்கேயாவது அலுவலகத்திலே காத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்றும் செய்யாதிருக்கும் பொழுது வேதத்தை வாசிப்பேன்.
Instead of wasting time.
நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக
I just hated wasting time.
நேரத்தை வீணாக்குவது என்றால் எனக்கு பிடிக்காது, அதை நான் வெறுத்தேன்.
To do something profitable.
எதையாவது பிரயோஜனமாய் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்பினேன்.
Even if it is reading the news.
செய்திகளை வாசிப்பது.
I don't want to waste my time.
என்னுடைய நேரத்தை செய்தித்தாளை வாசித்து வாசித்து வீணாக்க விரும்பவில்லை.
So we get a lot of time we can use to read the Bible.
ஆகவே வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், அதை பயன்படுத்தலாம்.
Please develop that habit.
ஆகவே இந்த பழக்கத்தை நீங்கள் தயவாய் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
Micah was a prophet in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே மீகா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான்.
And one day God told him.
ஒரு நாளில் தேவன் அவனிடத்தில் சொன்னார்.
When he was thinking, verse 6, how shall I come to the Lord and bow myself before God? What shall I bring him, burnt offerings of calves or rams or rivers of oil?
நான் தேவனிடத்தில் என்ன சொல்லுவேன்? நான் அவரிடத்தில் தகன பலிகளை கொண்டு வருவேனா?
Chapter 6, verse 6.
ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம். என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வருவேன்? உன்னதமான தேவனுக்கு முன்பாக எப்படி பணிந்து கொள்வேன்? தகன பலிகளை கொண்டு வருவேனா? ஒரு வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமா? மீகா ஆறாம் அதிகாரம் ஆறாம்
வசனம்
ஏழாம் வசனம். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கணியையும் கொடுக்க
வேண்டுமோ?
தேவன் நமக்கு பல காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே ஒத்துக்கொள்வோம் என்று நான் எண்ணுகிறேன்.
So many babies that were born the same time you were born died.
நீ பிறந்த அதே நேரத்தில் எத்தனையோ பிறந்த குழந்தைகள் மரித்து விட்டது.
You didn't die.
ஆனால் நீ மரிக்கவில்லை.
So many people after they were born before they came to your age they died in some accident or sickness.
உன்னோடு கூட பிறந்த அநேகர் இவ்வளவு நாட்களாக அவர்கள் உயிரோடு இல்லை, அவர்கள் வியாதி வந்து மரித்து விட்டார்கள், சிலர் விபத்தில் மரித்து விட்டார்கள்.
But God's been good to you.
ஆனால் தேவன் உனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார்.
Many of you were not born in the Christian faith.
உங்களில் அநேகர் கிறிஸ்தவ விசுவாசத்திலே பிறக்கவில்லை, கிறிஸ்தவ மதத்திலே பிறக்கவில்லை.
Amazing, amazing how God allowed you to listen to the truth and come to salvation.
ஆனால் சத்தியத்தை நீ அவர் கேட்க செய்து இந்த ரட்சிப்புக்குள்ளாக நீ வரும்படியாய் அவர் செய்தது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது.
Or maybe your father came to the faith.
அல்லது உங்களுடைய அப்பா முதலாவது இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கலாம்.
Think if he had not come to the faith, you would not be here today.
அவர் உங்களுடைய அப்பா அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்காவிட்டால் நீ இந்த நாளிலே இங்கே இருக்க மாட்டாய்.
You would be worshiping some false god.
நீ பொய்யான தேவர்களை வணங்கிக் கொண்டிருப்பாய்.
And destroying your life.
உங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்திருப்பாய்.
How much we have to be thankful for.
நாம் எவ்வளவு தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பார்த்தீர்களா?
I often think not only am I thankful for the family I was born in.
நான் பிறந்த குடும்பத்துக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், அது மட்டுமல்ல.
But also that I'm born at this particular time in history.
ஆனால் சரித்திரத்திலே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே நான் பிறந்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I think if most of us were born 150 years ago, we would never even have heard the gospel.
150 ஆண்டுகள் முன்பதாக நாம் பிறந்திருந்தோமானால் நாம் சுவிசேஷத்தை கேட்டிருந்திருக்கவே மாட்டோம்.
See, my grandfather, I don't know that he ever had a testimony, he even understood what it means to be born again.
என்னுடைய தாத்தா மறுபடியும் பிறந்ததை குறித்து அறிந்திருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவருக்கு என்ன சாட்சி இருக்கிறது எனக்கு தெரியாது.
They went to a church that didn't preach about being born again.
ஏனென்றால் மறுபடியும் பிறப்பதை குறித்து பிரசங்கிக்காத ஒரு சபைக்கு தான் அவர் சென்று கொண்டிருந்தார்.
So, my grandfather, grand, great grandfather and all, I don't even know whether I'll ever meet them in heaven.
என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், என்னுடைய பூட்டர் இவர்கள் எல்லாம் நான் சந்தித்ததே கிடையாது. அவர்கள் எப்படி இருந்தாலும் பரலோகத்திலே நான் அவர்களை காணப்போகிறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது.
And if I were born in that generation, I would have been like them.
அந்த சந்ததியிலே நான் பிறந்திருந்திருப்பேன் ஆகில் நானும் அப்படித்தான் பரலோகத்தில் காணப்பட மாட்டேன்.
Think if you were born 100 years ago.
நீ 100 ஆண்டுகள் முன்பாக பிறந்திருந்தால்
you wouldn't have heard some of the wonderful things you are hearing today.
இன்றைக்கு நீ கேள்விப்படுகிற அற்புதமான சத்தியங்களை அன்றைக்கு நீ கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டாய்.
What all amazing truths God has taught you, not only because you were born now, but because you came to this particular church.
நீ இப்பொழுது பிறந்த இந்த காலகட்டத்தில் பிறந்தபடியாலே மட்டுமல்ல, இந்த சபைக்கு நீ வந்திருக்கிறபடியாலே எவ்வளவு வியப்பான சத்தியங்களை தேவன் உனக்கு போதிக்கிறார்.
Your elders and shepherds may not be perfect, but I tell you they are 10 times better than a lot of other people you see in other churches.
உங்களுடைய சபையில் உள்ள மூப்பர் பூரணவனா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பார்க்கக்கூடிய மற்ற சபைகளை காட்டிலும் 10 மடங்கு ஒரு நல்லவர்களாக இருக்கிறார்கள்.
You may be able to find some faults in them, but they are 10 times better than a lot of other pastors and elders, I'll tell you that.
உன்னுடைய சபையில் உள்ள மூப்பர்களிலே பல குறைகளை நீ கண்டுபிடித்திருக்கலாம், நான் உனக்கு சொல்கிறேன், எத்தனையோ பிற சபைகளில் உள்ள போதகர்களை காட்டிலும் உன்னுடைய மூப்பர் 10 மடங்கு நல்லவராக இருக்கார்.
We must be thankful.
நீ அவர்களுக்காக நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்.
We must be thankful for everything God has done for us.
தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Because that's one of the secrets of the Christian life. When I'm thankful, God gives me more.
இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். நான் நன்றி உள்ளவனாக இருக்கும் பொழுது தேவன் இன்னும் அதிகமாக தருகிறார்.
But if you're not thankful for what God has given you, you won't get any more.
ஆனால் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு நீ நன்றி இல்லாதவனாக இருந்தால் தேவன் அதிகமாக உனக்கு கொடுக்க முடியாது.
Here is a person saying, How can I come and return thanks to the Lord for all that he's done for me?
ஆகவே தேவன் எனக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நான் நினத்தை கொண்டு வந்து கர்த்தரிடத்திலே வந்து சொல்லுவேன் என்று கேட்கிறார்.
The Old Testament they used to bring sacrifices.
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலிகளை கொண்டு வருவார்கள்.
Shall I bring thousands of goats?
ஆகவே நான் ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு வருவேனோ?
Many calves and bulls and all that.
அல்லது காளைகளையும் கன்றுக்குட்டிகளையும் அவர் சன்னதியிலே கொண்டு வர முடியுமோ?
I want to show you a verse in Luke chapter 17.
லூக்கா 17 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
It says here that once when he was going from Samaria to Galilee.
ஒருமுறை இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு போய் கொண்டிருந்தார்.
There were 10 lepers who met him, verse 12.
12-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவரை 10 குஷ்டரோகிகள் சந்தித்தார்கள்.
And they shouted out with all their voice.
அவர்கள் சத்தமிட்டார்கள்.
Jesus, Master, verse 13, Luke 17:13.
லூக்கா 17-ஆம் அதிகாரம் 13-ஆம் வசனத்தில் அந்த சத்தத்தை பார்க்கிறோம், இயேசையரே எங்களுக்கு இரங்கும்.
And Jesus said, go and show yourself to the priest.
நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார்.
And as they were obeying him, they were cleansed.
அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள்.
Now one of them, when he saw he'd been healed, he turned back and came back to Jesus.
அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து,
And with the same loud voice that he used asking for healing, he now used to thank Jesus.
எனக்கு சுகம் தாரும் என்று எந்த சத்தத்திலே கேட்டானோ அதே உரத்த சத்தத்திலே அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான்.
He didn't quietly go and whisper in Jesus' ear, thank you very much for healing me.
அவன் இயேசுடைய காதுகளிலே போய் முணுமுணுத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லவில்லை.
When he wanted healing, he shouted out.
சுகம் தேவைப்பட்ட பொழுது உரத்த சத்தமாய் கேட்டான்.
Because they were all standing at a distance, it says in verse 12, he had to shout out.
ஏனென்றால் 12-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் எதிராக வந்து தூரத்தில் நின்றார்கள். ஆகவே சத்தம் போட்டு தான் கேட்க வேண்டியிருந்தது.
Because lepers were not allowed to come near others.
ஏனென்றால் குஷ்டரோகிகள் மற்றவர்களுக்கு அருகாமையிலே வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை.
But now there was no need to shout because he was healed. He could come close.
ஆனால் இப்பொழுது அவன் சுகமாகி விட்டான். ஆகவே தூரத்தில் நிற்கவில்லை, நிற்க தேவையில்லை. அவன் இப்பொழுது அருகாமையிலே வந்திருக்கிறான்.
In fact, he came right down to Jesus' feet and touched it, verse 16.
16-ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது இயேசுவனை நெருங்கி வந்து அவர் பாதத்தருகே அவரை தொட்டான்.
There was no need for him to shout.
அவனுக்கு உரத்த சத்தமாய் சொல்லுவதற்கு தேவையில்லாதிருந்தது.
But he felt, I have let everybody hear my prayer for healing. I'm going to let everybody hear my prayer of thanksgiving also.
சுகத்துக்காக நான் ஜெபித்த சத்தத்தை எல்லாரும் கேட்டார்களே, அதே போல இப்பொழுது சுகம் பெற்றதற்காக நன்றி சொல்லுகிற சத்தத்தையும் எல்லாரும் கேட்கட்டும்.
Now I want to ask you something.
நான் உங்களிடத்தில் பார்த்து ஒன்றை கேட்கிறேன்.
Jesus doesn't expect any money from anybody.
யாரிடத்திலிருந்தும் இயேசு பணத்தை எதிர்பார்ப்பதில்லை.
He never went around saying, "Hey, why didn't you give me any money?"
அவர் பல இடங்களுக்கு சுட்டுக்கிறது ஏன் எனக்கு பணம் கொடுக்க கூடாது என்று கேட்கவில்லை.
He never expected food. If he went somewhere and never got food, he was quite happy.
சில இடங்களுக்கு அவர் போய் இருக்கும் பொழுது ஆகாரம் யாரும் கொடுக்கவில்லை என்றால் யாரிடத்திலும் அவர் கேட்கவில்லை, சந்தோஷமாக சாப்பிடாம இருந்து விடுவார்.
Sometimes he had no place to sleep.
சில இடங்களிலே அவருக்கு தூங்குவதற்கு கூட இடம் இல்லாதிருந்தது.
In fact, in the last verse of John 7, it says that everybody went to their own home, but Jesus went to the Mount of Olives to sleep there.
யோவான் 7-ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள், ஆனால் இயேசுவோ ஒலிவமலைக்கு சென்றார்.
He never expected anything from anybody.
யாரிடத்திலிருந்தும் யாரையும் எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை.
But here we see that he expected people to be thankful.
ஆனா இங்கே அவர் ஜனங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்.
And that also not because he wanted to receive thanks for their own benefit.
தான் நன்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய பலவைக்காக, நன்மைக்காக.
When the Lord tells us to worship him, you think God is waiting so eager for our foolish worship? He says it for our sake.
என்னை ஆராதனை செய்யுங்கள் என்று அவர் கேட்கும் பொழுது அவர் புத்திரமாக நம்முடைய ஆராதனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? இல்லை, நம்முடைய நன்மைக்காக அவர் நம்மை
ஆராதிக்கிறார்.
நம்மை காட்டிலும் கோடிக்கணக்கான விதத்திலே பூர்ணமாக கோடிக்கணக்கான தூதர்கள் தேவனை ஆராதித்துக்
கொண்டிருக்கிறார்கள்.
பரிசுத்தமான தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பாவிகளாக நம்முடைய ஆராதனை ஏன் அவர் எதிர்பார்க்கிறார்? ஏன் அதை சொல்லுகிறார்?
Why does it say in the Bible we must worship God?
நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று ஏன் வேதத்தில் பார்க்கிறோம்?
It's for our benefit.
நம்முடைய நன்மைக்காக.
Why do I as a father teach my children honor me as your father?
தகப்பனாக இருக்கிறேன், என்னை நீ கனமண வேண்டும் என்று ஏன் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்?
Respect me as your father.
தகப்பனாக இருக்கிற எனக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறேன்?
You think it's because I think I'm a great man and I want these people to respect my children to respect me?
நான் ஒரு பெரிய மனிதனாகவே என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேனா?
No.
இல்லை, இல்லை.
It's because if they learn to respect me, one day they'll learn to respect God.
இப்பொழுது என்னை அவர்கள் கனமண கற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒரு நாளிலே தேவனையும் கனமண கற்றுக்கொள்வார்கள்.
And they will respect all older people.
எல்லா வயது முதிர்ந்தவர்களையும் கனமண கற்றுக்கொள்வார்கள்.
Then they will live long on the earth and it'll go well with them in their life.
அப்பொழுது இந்த பூமியிலே நீண்ட ஆயுசோடு கூட அவர்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்.
That's why I teach my children to respect me.
ஆகவே தான் என்னை கனமண்ண முடியா என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.
Because I want it to go well with them.
என்னடா என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக முடியா நான் விரும்புகிறேன்.
When God tells us to worship him, it's not because he wants anything. He doesn't want anything. But for our sake.
என்னை ஆராதனை செய் என்று சொல்லும்போது அவர் உங்களிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை, நமக்காகத்தான் அப்படி சொல்லுகிறார்.
I mean, if God has told the earth to go around the sun, it's for the good of the earth only.
The bhoomi anadhu sooryanai sutri varavendum endru solluvathu edarkaga endru sonnal bhoomiyude nanmaikkaga.
If the earth doesn't do it, the earth will everything will get cold and die.
Indha bhoomi anadhu sooryanai sutri varavittal bhoomiyile ulla kaaryangal ellam kulirandu marithu vidum.
In the same way, Jesus expects us to give thanks for our good.
Agave nammudaiya nanmaikkaga nammudaiya aadhaayathukkaga dhaan devan nammai nandri seluthumbadiya solugirar.
And that's not a habit that comes naturally to us as young people.
வாலிபர்களா இருக்கிற நமக்கு அது இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு பழக்கம் அல்ல.
I want you to develop the habit of thankfulness.
ஆனால் நன்றியுள்ள நன்றி சொல்லுகிற பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
Be thankful for little things.
சிறு சிறு காரியங்களுக்கு நன்றியுள்ளவனாயிரு.
Learn to be thankful to your parents for what they do for you.
உன்னை பெற்றோர்கள் உனக்கு என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதற்கு நன்றியுள்ளவனாயிரு.
You may not feel free to say thank you 10 times a day for all that your mother does for you.
Amma urunakku seiyakudiya anaithu kaaryangalukkum 10 murai amma vidathile sendu nandri amma nandri amma nandri amma endru sollamal irukkalam.
Once in a while saying it is good.
Anal eppodavadhu oru murai solluvathu nalladhu.
In you at least once a year you can on her birthday you can write a little thank you on a piece of paper and thank her for all that she did for you.
வருஷத்துக்கு ஒரு முறை உடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தநாள் வருகிறதுலவா, அந்த நாளிலாவது நீங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதி அல்லது பிறந்தநாள் வாழ்த்தை போல நீங்கள் எழுதி அதை கொடுங்களேன்.
You don't need to spend money on a birthday card.
நீங்கள் அதற்காக greeting card வாங்குவதற்கு பணத்தை செலவு செய்ய வேண்டாம்.
You can just take an ordinary piece of paper.
சாதாரண ஒரு தாளை, வெள்ளை தாளை எடுத்துக்கொண்டு
and just write down on it on once a year on your father's birthday or your mother's birthday.
உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாளிலோ அல்லது அம்மாவுடைய பிறந்தநாளிலோ வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் அப்படி நீங்கள் செய்ய கூடாது?
In the villages some people don't even know their birthdays.
கிராமங்களிலே சிலருக்கு அப்பாவுடைய பிறந்தநாளும் தெரியாது, அம்மாவுடைய பிறந்தநாளும் தெரியாது, அவர்களுக்கே தெரியாது.
Then you can do it once a year, maybe 1st of this January or something like that, but sometime once a year.
அப்படியானால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் வருஷத்தின் முதல் நாளிலே, புது ஆண்டிலே, புத்தாண்டு நாளிலே அதை செய்யலாம்.
I want to recommend to all of you.
உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை பரிந்துரைக்கிறேன்.
No matter how old you are.
நீ எவ்வளவு வயது உனக்கு இருந்தாலும் பரவாயில்லை.
See, my mother died when she was 90, but right up to the end I would greet her on her birthday.
இன்றைய தாயார் 90 வயதாக இருக்கும் பொழுது மரித்தார்கள். ஆனால் அவர்கள் மரண பரியந்தம் ஒவ்வொரு பிறந்தநாளிலேயும் நான் அவர்களை வாழ்த்துவேன்.
And I would thank her for bringing me into the world.
எனக்கு இந்த உலகத்தில் பிறக்க செய்ததற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துவேன். என்னை வளர்த்ததற்காக நன்றி செலுத்துவேன்.
You don't do it every day but once a year is okay.
ஒவ்வொரு நாளும் அதை செய்ய முடியாது, ஆனால் வருஷத்துல ஒரு முறையாவது செய்வது நல்லது.
And it's a habit we have to develop of being thankful.
நன்றியுள்ள ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Be thankful for older brothers and sisters who serve you in some way in the church.
சபையிலே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே சேவை செய்கிற உங்களை காட்டிலும் வயதிலே மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்.
You know, I'm always amazed at one thing.
எப்பொழுதுமே நான் ஒரு காரியத்தை
இந்தியாவிலே
நான் பார்த்த ஒரு காரியத்தை அடிக்கடி நான் எண்ணி பார்த்து ஆச்சரியப்படுவதுண்டு.
Somebody goes to a doctor for some surgery for a serious illness.
ஒரு கொடிய வியாதிக்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய முடியாக ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்.
And the doctor, you know, reduces the fee and charges him only 75% of.
அந்த மருத்துவ கட்டணத்தை ஒரு 25% அவர் குறைத்து 75% மட்டும் வாங்குகிறார்.
That means instead of charging 50,000, he charges 30,000.
50,000 ரூபாய் பில்லுக்கு பதிலாக அதை குறைத்து 20,000 குறைத்து 30,000 ரூபாய் கட்டினால் போதும் என்று சொல்கிறார்.
That's still a lot of money, but he reduced 20,000 rupees.
அதுவே நிறைய பணம் தான், ஆனாலும் 20,000 ரூபாயை அந்த கட்டணத்திலே அதை குறைக்கிறார்.
You scraped up that money and paid for it because it was an important surgery.
அது முக்கியமான அறுவை சிகிச்சையா இருக்கிறபடினால எப்படியோ நீங்கள் அங்கும் இங்குமாய் பணத்தை சேர்த்து கட்டி விட்டீர்கள்.
And you are healed.
நீ சுகமாக்கப்பட்டு விட்டாய்.
No, you paid the doctor. There's nothing more to do.
நீ மருத்துவருக்கு அந்த கட்டணத்தை செலுத்தி விட்டாய். இன்னும் அதிகமாக செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை.
You don't have to do anything.
வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை.
But yet I have seen.
ஆனாலும் நான் பார்த்தது என்னவென்றால்,
people will go with some fruits and other gifts to this doctor.
அந்த மருத்துவருக்கு பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு நன்றி செலுத்த போவார்கள்.
Because they are grateful.
ஏனென்றால் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
It's a good habit.
அது நல்ல ஒரு பழக்கம்.
Good habit to be grateful to for somebody who did something for you.
உனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்தவருக்கு நன்றியுடையவனாய் இருப்பது நல்லது.
Or at least if you see him to say thank you so much doctor, I remember what you did for me 5 years ago.
அல்லது அந்த டாக்டரை ஏதாவது ஒரு நாளிலே பார்க்கும் பொழுது, ஐயா 5 ஆண்டுகள் முன்பாக நீங்கள் செய்த காரியத்துக்காக நன்றியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள்.
Whenever if I see a doctor who did something for me or my children, any time I see them I will thank them. I say I remember what you did for my son 20 years ago.
எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ மருத்துவர் ஒன்றை செய்த மருத்துவரை நான் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் நான் சொல்லுவேன், 20 ஆண்டுகள் முன்பாக நீ என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ செய்த காரியத்தை நான் நினைவுகூர்கிறேன், அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன்.
I wrote to one of my school teachers about nearly 50 years after I left school.
50 ஆண்டுகள் நான் பள்ளியை விட்டு சென்ற பிறகு எனக்கு நினைவு வருகிறது.
I traced where he was and wrote him a letter. Thank you so much for the wonderful education you gave me when I was 15 years old.
அவர் எங்கே இருக்கிறார் என்கிற விலாசத்தை தேடி கண்டுபிடித்து நான் 15 வயதாக இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று என்னுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதினேன்.
I gave him my testimony and I sent him some books I had written and he was so surprised and so thankful.
என்னுடைய சாட்சியையும் நான் எழுதின சில புத்தகங்களையும் அவருக்கு அனுப்பி வைத்தேன். அவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். அவரும் மகிழ்ச்சியாயிருந்தார்.
I mean, you never know. Some things like that may lead somebody into God's kingdom.
இதுபோல ஒரு காரியமானது அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வழிநடத்தும், நமக்கு தெரியாது.
And how much did it cost me?
அது எனக்கு எவ்வளவு விலை நான் செலுத்தினேன்?
Just to write a letter?
ஒரு கடிதம் எழுதுவதற்கு எவ்வளவு பணம்?
5 rupees.
5 ரூபாய் தான்.
So it's a very good habit for young people to develop.
ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது.
See, Jesus said to this leper.
இந்த குஷ்டரோகிக்கு இயேசு சொன்னார்.
Verse 17.
17ஆம் வசனம்.
Were there not 10 people cleansed? Where are the 9?
சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே?
There we see Jesus was expecting all 10 of them to come back and say thank you.
10 பேரும் இயேசுவினிடத்தில் திரும்பி வந்து நன்றி செலுத்த முடியாய் எதிர்பார்த்தார் இயேசு.
Not because he wanted anything.
அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டபடினால அல்ல.
For their good.
அவருடைய நன்மைக்காக.
If they were thankful, they would become better people.
அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் நல்ல மேன்மையானவர்களாய் மாறுவார்கள்.
10 of them got cleansed, delivered from their leprosy.
10 பேர் குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமாக்கப்பட்டார்கள், விடுதலையானார்கள்.
Only one of them got delivered from ingratitude.
அந்த நன்றி அறியாத ஒரு பாவத்திலிருந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் சுகமடைந்தான்.
Isn't that sad?
துக்கமான விஷயம் இல்லையா?
10 people got delivered from leprosy and only one got delivered from ingratitude.
10 பேர் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானார்கள், நன்றி அறியாத உணர்விலிருந்து ஒருவன் மட்டுமே சுகம் பெற்றான்.
Jesus wanted to deliver all of them from a worse sickness than leprosy.
குஷ்டரோகத்தை காட்டிலும் மோசமான கொடிய வியாதியாகிய நன்றி அறியாததிலிருந்து தேவன் எல்லாரையும் குணமாக்க முடிய விரும்பினார்.
When you give thanks,
நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது,
it says in verse 18,
18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்,
give glory to God.
தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறான்.
This is only one person was found to give glory to God.
தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு இந்த ஒரே ஒருவன் தான் காணப்பட்டானா?
And this fellow is a Samaritan and the other 9 are Jews.
இந்த மனிதன் சமாரியன், மற்றவர்கள் எல்லாரும் யூதர்கள்.
The people who know more of the Bible are less thankful.
வேதத்தை அதிகமாக அறிந்தவர்கள் மிகவும் குறைவாக நன்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள்.
And then the Lord gave him a blessing.
அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார்.
Your faith has saved you.
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
See what he got?
அவனுக்கு என்ன கிடைத்தது பார்த்தீங்களா?
ஹீலிங் பிளஸ் சால்வேஷன்.
அவனுக்கு சுகமும் கிடைத்தது, ரட்சிப்பும் கிடைத்தது.
வாட் இஸ் தி அதர் 9 கெட்?
மற்ற 9 பேருக்கு என்ன கிடைத்தது?
ஓன்லி ஹீலிங்.
சுகம் மட்டுமே கிடைத்தது.
You may find the other 9 people have gone to hell and the one person has gone to heaven.
மற்ற 9 பேரும் நரகத்துக்கு போனதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஒரு மனிதன் பரலோகத்திலே வந்திருப்பான்.
9 all 10 got healed of leprosy.
மற்ற 10 பேரும் மற்ற 9 பேரும் குஷ்டரோகத்தில் சுகமானார்கள்.
But one of them went to heaven.
10 பேர் குஷ்டரோகத்தில் சுகமானார்கள். ஒருவன் தான் பரலோகத்துக்கு
சென்றான். One of them got salvation.
ஏனென்றால் ஒருவன் தான் ரட்சிப்பை பெற்றிருக்கான்.
Why was that?
ஏன் அப்படி?
Because when you go back to give thanks to God, you get something more than you got before.
இதற்கு முன்பாக நீ பெற்றுக்கொண்டதை விட இயேசுவினிடத்தில் நன்றி செலுத்த முடியாது போகும் பொழுது நீ அதிகமாக பெற்றுக்கொள்கிறாய்.
You know, many of you have missed many things in your life because you have not developed this habit of being grateful.
நன்றி அறிதல் என்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதபடினாலே உங்களில் அநேகர் பல காரியங்களை இழந்திருக்கிறீர்கள்.
I am still grateful for God saving my life physically when I was 12 years old.
நான் 12 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய உயிரை தேவன் காப்பாற்றினார். அதற்கு இன்னுமாய் நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன்.
Many other subsequent times.
அதற்கு பிறகு எத்தனை ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார்.
I'm thankful to God for all the sins in my life he has forgiven and says I will not remember.
நான் உன்னுடைய பாக்கிரமங்களை பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று அவர் மன்னித்த பாவங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
And that gratitude makes me want to serve God with all my heart.
இந்த நன்றி உணர்வுதான் முழு இதயத்தோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உந்தி தள்ளுகிறது.
Gratitude is a tremendous power to help us to serve God.
நன்றி உணர்வு என்பது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது.
Let me show you a verse in Psalm 50.
சங்கீதம் 50 லே உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன்.
Psalm 50.
சங்கீதம் 50.
Here it says in the last verse.
கடைசி வசனத்திலே சங்கீதம் 50 கடைசி வசனம்.
Now here is a paraphrase of that verse that brings out the meaning of it more clearly.
இந்த வசனத்தினுடைய பொருளை மிகவும் தெளிவாக எடுத்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன்.
Here it speaks of a sacrifice of thanksgiving.
இங்கே ஸ்தோத்திர பலியை குறித்து வாசிக்கிறோம்.
There's a difference between thanksgiving and a sacrifice of thanksgiving.
நன்றி சொல்லுதலுக்கும் நன்றி பலிக்கும் வித்தியாசம் உண்டு.
You know, there's a difference between giving a little bit of money to God and you give money to God at some personal cost.
தேவனுக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுப்பதற்கும் ஒரு இழப்பை சந்தித்து தியாகம் பண்ணி பணத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
I heard of a boy in America whose father told him, I'll get you a cycle for your 12th birthday.
அமெரிக்காவிலே ஒரு பையன் எனக்கு ஞாபகம் வருகிறது, உன்னுடைய பிறந்த நாளுக்கு உனக்கு சைக்கிள் வாங்கி தருகிறேன் என்று தகப்பனார் சொன்னார்.
On his birthday, he went to his daddy.
அவனுடைய பிறந்த நாளிலே அவனுடைய அப்பா ஒருத்தர் சென்றான்.
He said, I don't want the cycle.
அப்பா எனக்கு சைக்கிள் வேண்டாம்.
Give me the money.
இந்த பணத்தை எனக்கு தாங்க.
I want to send this money for missionary work in India.
இந்தியாவில் உள்ள மிஷனரி பணிக்காக இந்த பணத்தை நான் அனுப்ப வேண்டும் அப்பா என்று சொன்னான்.
And he did that.
அவன் அதை செய்தான்.
That was a sacrifice of thanksgiving from a 12-year-old boy for what Jesus had done for him.
இயேசு அவனுக்காக செய்ததற்காக அந்த 12 வயது பையன் தேவனுக்கு செலுத்தின நன்றி பலி.
You know, some years ago I was in Danishpet for a missionary conference.
சில ஆண்டுகள் முன்பாக நான் ஒரு மிஷனரி கருத்தரங்குக்காக சேலம் அருகே உள்ள டேனிஷ்பெட்டுக்கு சென்றிருந்தேன்.
And there I heard of a little girl.
அங்கே ஒரு சிறு பெண்ணுடைய சாட்சியை கேட்டேன்.
Who told her mother.
தன்னுடைய அம்மாவிடத்தில் சொன்னாளாம்.
This is in Tamil Nadu, a village girl.
தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய சாட்சி.
Who told her mother, I don't want you to or in a, I think it was in a city.
ஒரு ஏதோ ஒரு ஊர்லயே உள்ள ஒரு பெண்.
And she told her mother, I don't want you to employ a servant woman in the house.
அம்மா வீட்ல நீங்க வேலைக்காரியை வைக்க வேண்டாம் அம்மா.
To sweep the floor and swab the floor and all that.
இந்த வீட்டை கூட்டுவதற்கும் வீட்டை கழுவி விடுவதற்கும் நீங்கள் வேலைக்கார பெண்ணை வைக்க வேண்டாம்.
I will do that.
அந்த பணியை நான் செய்கிறேன் அம்மா.
All that the woman, that woman does, I'll do.
அந்த வேலைக்கார பெண் என்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அம்மா.
Give me the salary that you gave her.
அந்த வேலைக்காரிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை எனக்கு கொடுத்துருங்க அம்மா.
Mother said, okay.
அம்மா சரி என்று சொன்னார்கள்.
So this girl would collect the money.
ஆகவே இந்த பெண் தனக்கு வரக்கூடிய சம்பளத்தை அம்மாவிடத்திலிருந்து வாங்கி பத்திரமாக வைத்திருந்தாள்.
Collect it for some months.
சில மாதங்கள் அந்த பணத்தை அப்படியே சேர்த்து வைத்தாள்.
And when it became a big sum, she would send it for missionary work in North India.
அது ஒரு பெரிய தொகையாக வந்தபொழுது அந்த பணத்தை அப்படியே மிஷனரி பணிக்காக வட இந்தியாவுக்கு அனுப்பினாள்.
I have never forgotten that.
ஒரு காலம் நான் அதை மறக்கவில்லை.
I see these are I don't even know her name.
அவளுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது.
But these are people who are going to shine like stars when Jesus comes again.
இப்படி பட்டவர்கள் தான் இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போல காணப்படுவார்கள்.
Why did she do it?
ஏன் அவள் அதை செய்தாள்?
Because she felt Jesus has done so much for me. I'm so thankful.
இயேசு எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், நான் அவருக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொன்னாள்.
It was a sacrifice of thanksgiving.
இதுதான் நன்றியின் பலி.
You know, there was a prostitute who came to wash the feet of Jesus in Luke 7.
லூக்கா 7 ஆம் அதிகாரத்திலே ஒரு வேசி இயேசுவின் பாதத்தை கழுவும்படியாய் வந்ததை குறித்து வாசிக்கிறோம்.
She had saved a lot of money as a prostitute.
வேசியாய் இருந்த தன்னுடைய தொழில் மூலமாக எவ்வளவு பணத்தை அவள் சேர்த்து வைத்தாள்.
They're not rich people.
அவள் எல்லாரும் பணக்காரர்கள் அல்ல.
She took all that money to this one day to the market and bought an expensive perfume.
அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நாளிலே கடைக்கு சென்று விலையேறப்பட்ட நலதமனும் தைலத்தை வாங்கினாள்.
I've never bought perfume in my life, but I sometimes see the price in the stores. Oh, it's so expensive.
நான் ஒரு காலம் இந்த சென்ட் எல்லாம் நான் கடையிலே வாங்கினதில்லை, ஆனால் விலை பட்டியலை பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ விலை, சின்ன பாட்டிலாக இருக்கும்.
A small bottle costs so many rupees.
சின்ன பாட்டிலாக இருக்கும் எவ்வளவு ரூபாய் அதற்கு.
She bought a big bottle to pour it at the feet of Jesus.
அவ்வளவு ஒரு பெரிய புட்டியை வாங்கினாள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றுவதற்கு.
I don't know how many thousands of rupees it cost. It must have been her whole life savings.
அது எவ்வளவு ஆயிரம் ரூபாய் பெருமானம் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க்கை முழுதுமாய் சம்பாதித்த பணத்தினுடைய சேர்த்து வைத்த பணத்தை அவள் கொட்டியிருந்திருப்பாள்.
Somebody said it was 300 pence, which is the wages for one year for a working person.
ஒரு சொன்னார் இது 300 காசு, அதாவது ஒரு நபர் ஒரு வருஷம் முழுதுமாய் வேலை செய்தால் அதனாலே கிடைக்கக்கூடிய கூலி.
In how many years can you save one year's salary?
ஒரு வருஷத்தின் சம்பளத்தை சேர்த்து வைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்?
Perhaps 10 years.
10 ஆண்டுகள் சேர்த்து வைத்தால் அது ஒரு வருஷம் சம்பளமாகும்.
That's what she saved.
அதை தான் அவள் சேர்த்து வைத்தாள்.
And she bought this expensive perfume.
அவள் இந்த விலையேறப்பெற்ற இந்த நலதத்தை வாங்கினாள், சென்ட்டை வாங்கினாள்.
Poured it out at the feet of Jesus.
இயேசுவின் பாதத்தில் அந்த சென்ட்டை ஊற்றினாள்.
Why?
ஏன்?
Doesn't it look like a waste? Judas Iscariot said that's a waste.
யூதாஸ் காரியத் என்ன சொன்னான்? ஏன் இந்த பணத்தை இப்படி வீணாக்குகிறாள் என்று சொன்னான்.
But she was so thankful.
ஆனால் அவ்வளவு நன்றியுடையவளாய் இருந்தாள்.
It was a sacrifice of thanksgiving.
அது ஸ்தோத்திர பலி அல்லது நன்றியின் பலி.
Jesus spoke about mentioned to the disciples about a widow who put 2 paisas inside.
இயேசு சீஷர்களிடத்திலே அந்த 2 காசை போட்ட விதவையை குறித்து சொன்னார்.
She didn't have much but she gave it.
அவளுக்கு அதிகமாக இல்லை, இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள்.
There's a difference between an offering and a sacrifice.
ஒரு காணிக்கைக்கும் ஒரு பலிக்கும் வித்தியாசம் உண்டு.
Many people give offerings, very few people give a sacrifice.
அநேகர் காணிக்கை செலுத்துகிறார்கள், ஒரு சிலர் தான் பலி செலுத்துகிறார்கள்.
It's easy to say thank you.
நன்றி என்று சொல்வது எளிது.
A sacrifice of thanksgiving is much more than that.
ஆனால் நன்றியின் பலி என்பது அதைக் காட்டிலும் அதிகமானது.
That means when it is difficult to say thank you, you still say thank you.
நன்றி என்று சொல்வதற்கு கடினமான சூழ்நிலையிலே நன்றி என்று சொல்கிறீர்களே, அதான்
நன்றி. I'll tell you, when something bad happens to you,
நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்கிறது.
And you believe in Romans 8:28 that everything works for your good.
ரோமர் 8:28 வாசிக்கிறீர்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்கிறீர்கள்.
You say, well, thank you, Lord. That was good for me.
ஆண்டவரே, இது நல்லது ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறீர்கள்.
It's painful, but you give thanks.
வேதனையாக இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள்.
I remember some years ago when some religious people took me to court.
சில ஆண்டுகள் முன்பாக சில மதம் சார்ந்த மக்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்துச்
சென்றார்கள்.
அது வேதனையாகத்தான் இருந்தது.
But I said, Lord, thank you. I believe everything works for my good.
ஆண்டவரே, எல்லாமே என்னுடைய நன்மைக்காக நடக்கிறது என்று நான் நம்புகிறேன், நன்றி என்று ஆண்டவரிடம் சொன்னேன்.
When you can say thank you for something painful, that's a sacrifice of thanksgiving.
வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது அது பலியாக மாறுகிறது.
If somebody gives you an ice cream and you say thank you, there's no sacrifice there.
யாராவது உங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் கொடுக்கறாங்க, thank you என்று சொல்கிறீர்கள், அதிலே ஒரு தியாகம் இருக்கிறதா?
But when it's something painful you come across and you say, Lord, I know this is for my good, I want to thank you for it.
வேதனையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவரே, இது நன்மைக்காக என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் அதுதான் நன்றி பலி.
Some young people, good young people,
சில நல்ல வாலிபர்கள்,
even after they do their best in an examination, fail.
பரீட்சையிலே மிகவும் நன்றாக படித்து எழுதியிருந்தாலும் கூட என்ன நடந்தது தெரியவில்லை, அவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள்.
They get discouraged.
அவர்கள் அதிரியப்படுகிறார்கள்.
You must say, no, Lord, thank you. I believe I did my best.
ஆண்டவரே, என்னால் முடிந்தவரை முயற்சி எடுத்து செய்தேன் ஆண்டவரே, ஆனாலும் ஃபெயில்
ஆகிவிட்டேன்.
மற்றவர்களை போல ஆண்டவரே, எனக்கு அவ்வளவு புத்தி இல்லை அல்லது புத்தி கூர்மை இல்லை.
I've seen some people, they just study for a few minutes and they can remember everything.
சிலர் ஒரு சில நிமிடங்கள் தான் படிப்பார்கள், எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்கள்.
And others study, they still can't understand.
சிலர் எவ்வளவோ படித்து பார்ப்பால் புரியவே புரியாது.
But they're good believers.
ஆனால் நல்ல விசுவாசிகள்.
Well, they did their best and they failed.
அவர்கள் தங்களால் என்றதை செய்தார்கள், ஆனாலும் ஃபெயில் ஆகிவிட்டார்கள்.
If you are sincere,
நீ உண்மையாக இருந்து
and you did your best,
உன்னால் முயன்ற அளவு நீ முயற்சி செய்திருந்தும்
even if you failed in the exam
பரீட்சையில் தோற்றுவிட்டால்
God will make that work in some way for your good
அந்த நீ ஃபெயில் ஆகிவிட்டாய் அதை ஏதாவது ஒரு விதத்திலே உனக்கு நன்மையாய் மாற்றி தருவார்
see yesterday I told you about Joseph
நேற்றைய தினத்திலே யோசேப்பை குறித்து நான் சொன்னேன்
how so many people did bad to him
எவ்வளவோ பேர் அவனுக்கு கெட்ட காரியங்களை செய்தார்
but at the age of 30
30 வயதிலே
when he became the ruler of egypt
அவன் எகிப்தின் அதிபதியாய் மாறின பொழுது
and he looks back over his last 13 years
தன்னுடைய கடந்த கால 30 ஆண்டுகளை அவன் பார்க்கிறான்
and he thinks
அவன் இப்படி எண்ணுகிறான்
how did I come here to egypt
எகிப்திலே நான் எப்படி வந்தேன்
10 of my brothers were hated me
என்னுடைய 10 அண்ணன்மார்கள் என்னை வெறுத்தார்கள்
they wanted to get rid of me from their house
வீட்டை விட்டு என்னை விரட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள்
and they sold me as a slave
அடிமையாய் என்னை விற்று விட்டார்கள்
and god made sure that those slave traders were coming to egypt
அந்த அடிமை வியாபாரம் செய்கிறவர்கள் எகிப்துக்கு வருவார்கள் என்பதை தேவன் நிச்சயித்தார்
so joseph would have thought the first people I have to thank for are my 10 brothers
ஆகவே யோசேப் என்ன யோசித்தான் முதல் முறை முதலாவதாக நான் நன்றி செலுத்த வேண்டிய மக்கள் யார் என்றால் என்னுடைய அந்த 10 அண்ணன்மார்களுக்கு
ரைட் ஆர் ராங்
நான் சொல்றது சரியா தவறா சரி
thank 10 brothers who hated you and were jealous of you
உன்மேலே பொறாமைப்பட்டு உன்னை வெறுத்த பகைத்த அந்த 10 பேருக்கு நன்றி சொல்லுகிறதா
yes
ஆம்
because they were fulfilling god's plan without knowing it
அவர்கள் அறியாமலேயே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஒத்தாசையா இருந்தார்கள்
good thing they didn't know that
ஆனால் அது அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை அது நல்லது
if they had known this sending him to egypt he'll become ruler we say we won't send him
எகிப்துக்கு அனுப்பினால் தம்பியை அனுப்பினால் எகிப்தில் அதிபதியாகி விடுவான் என்று அப்பொழுதே தேவ திட்டம் அறிந்திருந்தால் ஏய் இவனை அனுப்ப வேண்டாம் அங்க போய் அதிபதியாகி வரணும் சொல்லி அவன் அனுப்பாமல் இருந்திருப்பார்கள்
when your enemies try to do some harm to you they don't realize that it is going to turn to your good
ஆகவே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு சில தீமையை செய்யும் பொழுது அது நன்மையாக மாறும் என்பது அவர்களுக்கு தெரியாது
Now some of you have seen this water filter called AquaGuard.
AquaGuard தண்ணீரை வடிகட்டக்கூடிய அந்த ஃபில்டரை பார்த்திருக்கிறீர்கள்.
There are many houses nowadays they have that.
அநேக வீடுகளிலே அதை வாங்கி பொருத்தி இருக்கிறார்கள்.
It just filters the dirty water and makes it pure water.
அழுக்கான தண்ணீரை ஊற்றினாலும் அது அப்படியே வடிகட்டி சுத்தமாக்கி அது கிருமில்லாத தண்ணீராக வெளியே கொண்டு வருகிறது.
These people who sell it will demonstrate it for you.
அதை விற்கிறவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து அதை செயல்படுத்தி காண்பிப்பார்கள்.
Okay, here is a glass of dirty filthy water.
ஏதோ இந்த டம்ளர்லே அசுத்தமான தண்ணீர் இருக்குது.
Pour it in.
அது அக்வா கார்டுக்குள்ளாக ஊத்துகிறார்கள்.
And it takes some time and comes out here.
அது கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஒரு சிறு குழாய் வழியாக வெளியே வருகிறது.
See this clean.
இப்போ இந்த தண்ணீரை பார்த்தல எவ்வளவு சுத்தமாக இருக்குது.
You know there is a filter like that in the Bible.
வேதத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு வடிகட்டி இருக்குது.
You know what verse it is?
அது எந்த வசனம் தெரியுமா யார்காவது தெரியுமா?
Romans
Romer
8:28 Romans 8:28
Romer 8:28
That is a verse all of you must know by heart.
நீங்க எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம்.
If there's one verse I told you yesterday one verse 1 Corinthians 10:13.
நேத்து ஒரு வசனம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கறதா? 1 கொரிந்தியர்
10:13
10:13 என்ன வசனம் ஞாபகம்?
What does it say? God will not test you beyond your ability.
திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்க மாட்டார்.
Okay, Romans 8:28.
ரோமர் 8:28 என்ன
சொல்லுது? The other very important verse.
இன்னும் ஒரு முக்கியமான வசனம்.
That will make you give thanks for everything.
அது எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு உங்களை நன்றி செலுத்த வைத்துவிடும்.
Because
ஏனென்றால்
it says there
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
God makes everything work together for good to those who love him and are called according to his purpose
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்
it's not for everybody
அது எல்லாருக்கும் அல்ல
it doesn't say god makes everything work for good for everybody in the world
உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவன் சகலத்தையும் நன்மைக்காக நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று அல்ல
I'm sorry to say it does not even say god makes everything good work for good for all his children
தம்முடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் என்றும் கிடையாது
because I'm sorry to say a lot of his children are not interested in fulfilling his purpose for their life
இதை நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன் ஏனென்றால் அநேகர் அவருடைய தீர்மானத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்
but if you are one of god's children who love him
ஆனால் நீங்கள் அவர்களை அன்பு கூறக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஆனால்
mark of your love for him is that whatever area you know you try to obey him
அவர் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் என்னென்ன பகுதிகளை எல்லாம் அறிந்திருக்கிறோ அந்த பகுதிகளை நீங்கள் கீழ்ப்படிவீர்கள்
I'm not saying you obey him perfectly
நீ பூரணமாக கீழ்ப்படிவாய் என்று சொல்லவில்லை
I say you're trying to obey him
நீ அவருக்கு கீழ்ப்படிய நீ முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய்
None of us does it perfectly.
நம்மளை யாருமே பூரணமாக கீழ்படிய முடியாது.
But if you are trying to obey him, that proves that you love him.
அவர் நம்மில் அன்பு கூறுகிற அவருக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது, நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
And if you are called according to his purpose means your desire is to fulfill God's plan for your life.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என்கிற வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமே என்றதான ஒரு விருப்பம் இருக்க வேண்டும்.
If you say Lord to the best of my knowledge I don't want my plan I want your plan for my life.
ஆண்டவரே என்னுடைய அறிவுக்கு எட்டின வரை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டாம், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு.
There all such people that promises for you.
இப்படிப்பட்ட எல்லா மக்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையது.
What is that promise?
இந்த வாக்குத்தத்தம் என்ன?
How many things will work for your good?
எத்தனை காரியங்கள் உங்களுடைய நன்மைக்காக நடக்கும்?
All things.
All things. சகலமும்.
Are you sure?
உங்களுக்கு அதை குறித்து நிச்சயம் இருக்கா?
Yes.
இருக்கா?
And that's why it says in 1 Thessalonians 5:18.
ஆகவே தான் 1 தசலோனிக்கர் 5:18 லே வாசிக்கிறோம்.
What is saying 1 Thessalonians 5:18?
1 தசலோனிக்கர் 5:18 என்ன பார்க்க வாசிக்கிறோம்?
For all things give thanks.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
Why should you give thanks for all things?
ஏன் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும்?
Because of Romans 8:28.
ரோமர் 8:28 காக.
Because you are all working for your good.
ஏனென்றால் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நடக்கிறது.
Supposing Romans 8:28 was like this.
உதாரணமாக ரோமர் 8:28 வசனம் இப்படி இருக்குது என்று வைத்துக் கொள்வோம்.
75% of the things that happen to you will work for your good.
உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 75% காரியங்கள் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்.
Then it would have been written in 1 Thessalonians 5:18. Give thanks for 75% of the things that happen in you.
அப்படியானால் 1 தசலோனிக்கர் 5:18 எப்படி எழுதப்பட்டிருக்கும்? 75% காரியங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
Am I right?
நான் சொன்னது சரியா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
How can I give thanks for something which is not working for my good?
எனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக நான் எப்படி நன்றி செலுத்த முடியும்?
But if something is working for your good,
ஆனால் உங்களுக்கு நன்மைக்காக ஒன்று நடக்கிறது என்றால்,
it's good to give thanks.
நன்மை நன்றி சொல்றது நல்லது.
And supposing one day you went to work.
ஒரு நாள் நீங்க வேலைக்கு போறீங்க.
And your boss calls you to the office.
உங்களுடைய மேலதிகாரி உன்னை அலுவலகத்துக்கு அழைக்கிறார்.
You don't know what punishment you're going to get.
என்ன தண்டனை கிடைக்க போகுது என்று உனக்கு தெரியவில்லை.
What mistake did you make?
என்ன தவறு செய்தேனோ தெரியவில்லையே.
And the boss says sit down.
உட்கார் பா என்று மேலதிகாரி சொல்கிறார்.
And he says I've decided to increase your salary and make it double.
உன்னுடைய சம்பளத்தை நான் இரட்டிப்பாக நான் உயர்த்த போகிறேன் என்று சொல்கிறார்.
ஆ you jump out of the chair.
நீங்க சேர்ல இருந்து அப்படியே குதிக்கிறீங்க. எனக்கா ரெண்டு மடங்கு சம்பளம்.
Will you be happy?
சந்தோஷமா இருப்பாயா?
I don't know about you, I'll be happy.
உங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் சந்தோஷமா இருப்பேன்.
And I will say thank you to the boss.
என்னுடைய பாஸுக்கு நான் நன்றி என்று சொல்வேன்.
And I will say thank you to the Lord.
ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வேன்.
Can you give thanks in the same way?
இதே விதமாக நீ நன்றி செலுத்த முடியுமா?
If the boss says I'm sacking you from your job, go home.
இன்னியோட உன்னை வேலைய விட்டு அனுப்புறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வா, உன் வேலை எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் அதே நன்றியை செலுத்த முடியுமா?
Okay, praise the Lord, I'll go home, then God's got some better job for me. That's
all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேவன் எனக்கு இதை விட நல்ல வேலையை வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா?
Why?
ஏன்?
Because of Romans 8:28.
ரோமர் 8:28.
That whether my job, my boss doubles my salary or sacks me, my future is not controlled by my boss.
என்னுடைய மேலதிகாரி என்னுடைய மேலதிகாரி என்னுடைய சம்பளத்தை இரட்டிப்பாக்கினாலும் அல்லது என்னை வேலையை விட்டு விரட்டினாலும் எனக்கு நன்றி தான் ஆண்டவருக்கு சொல்லுவேன், சந்தோஷம்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He's more, when I give thanks I'm saying God is more powerful than my boss. That's what I'm saying.
தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய பாஸை காட்டிலும் தேவன் வல்லமையுள்ளவர் என்று சொல்கிறேன்.
If you got 10 brothers like Joseph who are trying to harm you, you can give thanks. Whatever they do will work for your good.
யோசேப்பு போல உனக்கு 10 சகோதரர்கள் உனக்கு தீமை செய்கிறவர்கள் இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நீ நன்றி செலுத்த முடியும்.
When Joseph went to Egypt, he had a boss whose wife was a wicked woman.
யோசேப்பு எகிப்துக்கு சென்ற பொழுது அவருடைய மேலதிகாரியுடைய மனைவி மிகவும் துர்மார்க்கமான ஸ்திரியாக இருந்தாள்.
Oh, she accused him falsely.
பொய்யாக யோசேப்பை குற்றம் சாட்டினாள்.
Imagine if you have a boss whose wife comes and accuses you falsely.
உன்னுடைய மேலதிகாரியினுடைய மனைவி வந்து உன்னை பொய்யாக குற்றம் சாட்டினால் என்ன
செய்வீர்கள்? You didn't do anything wrong but accused you of some wrong in the office.
நீ ஒரு தவறும் செய்யவில்லை ஆனால் அலுவலகத்தில் இந்த தவறை செய்து விட்டாய் என்று பொய்யாக குற்றம் சாட்டுகிறாள்.
Maybe not the boss's wife, maybe some boss's relative working in the office accused you.
ஒருவேளை மேலதிகாரியின் மனைவியா இல்லாமல் இருக்கலாம், மேலதிகாரியினுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு பெண் உன்னை குற்றம் சாட்டுகிறாள்.
Anybody
யாராக இருந்தாலும்
accused you.
உன்னை குற்றம் சாட்டுகிறார்.
Boss believes that person.
அந்த பொய் குற்றச்சாட்டை நம்புகிறார் அந்த மேலதிகாரி.
It may not be adultery, it may be just some that you spoil something in the office.
விபச்சாரம் என்கிற குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கலாம், அலுவலகத்தில் ஏதோ ஒரு உபகரணத்தை கெடுத்து
விட்டார்.
மேலதிகாரி உன்னை வேலை விட்டு நீக்குகிறார்.
Joseph's case it was worse, the boss put him in jail.
யோசேப்புடைய காரியம் இன்னும் மோசமாக இருந்தது. அவனை வேலை நீக்க மட்டும் செய்யவில்லை, சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்.
But what happened in the jail?
ஆனால் சிறைச்சாலையில் என்ன நடந்தது?
Whom did he meet?
அவன் யாரை சந்தித்தான்?
Pharaoh's cupbearer.
பார்வோனுடைய பானபாத்திரக்காரர்.
Through whom he got an introduction to?
அவன் மூலமாக யாருக்கு அறிமுகமானார் யோசேப்பு?
Pharaoh.
பார்வோன் ராஜா.
That's how he got his job as second ruler in Egypt.
இப்படித்தான் எகிப்தில் இரண்டாவது அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வேலை கிடைத்தது.
Now you tell me, all you clever people.
புத்திசாலி பையன் தம்பிமார்கள் தங்கைமார்கள் பதில் சொல்லுங்கள்.
Who should he go and give thanks for getting that job?
இந்த வேலை கிடைத்ததற்காக யோசேப்பு யாரிடத்திலே போய் நன்றி செலுத்த வேண்டும்?
He must thank the cupbearer, of course.
பானபாத்திரருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது
before that.
அதுக்கு முன்பாக யாருக்கு நன்றி செலுத்தணும்?
Potiphar's wife.
பொத்திபரின் மனைவிக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
Imagine one day Joseph coming with his big royal dress in the chariot.
அவருடைய ரதத்திலே ராஜரீக ஆடை எல்லாம் அணிந்து கொண்டு அப்படியே
Potiphar's house.
பொத்திபரின் வீட்டுக்கு அப்படியே வருகிறார்.
Potiphar says, "Sir."
பொத்திபரின் மனைவி ஐயா என்று சொல்கிறார்கள்.
And he says, "I want to see your wife. I just want to thank her for sending me to the jail."
நான் உங்க வீட்டில் தான் வேலை செய்து கொண்டு என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புனதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று வைத்துக்
கொள்ளுங்கள். You know, when you look back over your life,
உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது,
from heaven,
பரலோகத்திலிருந்து திரும்பி பார்க்கும் பொழுது,
many things that you thought were bad for you,
உனக்கு
actually God turned it for good.
உன்னுடைய அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கெட்டதாக நடந்து விட்டது என்று நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றி இருப்பதை நீ காண்பாய்.
That's a sacrifice of thanksgiving.
இது நன்றி அறிதல் உள்ள பலி.
That means when it's painful.
வேதனையை அளிக்கக்கூடிய காரியம்.
To give thanks for Potiphar's wife when you're sitting in the jail is not easy.
சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது போத்திபரனை மனைவிக்கு நன்றி செலுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல.
In faith I said something good is going to come out of this.
ஆனால் இதிலே ஏதோ ஒரு நன்மையானது நடக்க போகிறது என்று விசுவாசித்து நன்றி செலுத்தினால்
something good will come out of it.
இதிலே நன்மையான ஒரு காரியம் இதிலிருந்து வரும்.
You know that Pharaoh's cup bearer forgot to tell Pharaoh about Joseph for 2 years.
2 ஆண்டுகளாக பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் யோசேப்பை பற்றி பார்வோனிடத்திலே ஞாபகம் ஊட்ட நினைவூட்ட மறந்து விட்டான். தெரியுமா உங்களுக்கு?
You remember what I said yesterday? If he had told him immediately, what would have happened?
நேற்று நான் சொன்னேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள், உடனடியாக விடுதலை ஆக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்?
He had gone back to Canaan.
அவன் கானானுக்கு போயிருந்திருப்பான்.
But because he forgot, it was good.
ஆனால் அவன் மறந்து விட்டான், ஆகவே அது நன்மைக்கு எதுவாக மாறிவிட்டது.
You imagine Joseph going to the cup bearer.
ஆகவே இப்பொழுது யோசேப்பு பானபாத்திரக்காரத்திலே போகிறார்.
I want to thank you so much.
பானகத்திலே ரொம்ப நன்றி என்று சொல்கிறார். எதுக்காகப்பா?
Because you forgot to do what I told you to do.
நான் சொன்னதை நீ மறந்துட்டே அல்லவா, அதுக்காக உனக்கு நன்றி என்று சொல்கிறார்.
Imagine going to somebody who forgot to do what you told him to do.
நீங்க யாரோ ஒரு இடத்துல சொன்னதை அவர் மறந்து விட்டார், அதுக்காக நீங்க போய் நன்றி செலுத்துவது எண்ணி பாருங்க.
You can give thanks for everything.
நீ எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்த முடியும்.
And do you know who wrote a verse like Romans 8:28 in the Old Testament?
ரோமர் 8:28 போலவே ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. யார் அதை எழுதினார் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
ஜோசப்.
யோசேப்பு.
Joseph was the first person who wrote a verse like Romans 8:28 in the Old Testament.
Romar 8:28 pole palaya irpaattile mudal oru vasanathai ezhudhiravar Joseph dhaan.
You know, after his father had died and his brothers thought now Joseph will punish us.
தன்னுடைய தகப்பன் மரித்து விட்டான், அப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் ஐயோ இப்பொழுது யோசேப்பு நம்மை தண்டிக்க போகிறாரே என்று பயந்து
கொண்டிருக்கிறார்.
அவனுடைய சகோதரர் எல்லாரும் வந்து யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுகிறார்கள்.
Genesis 50.
ஆதியாகமம் 50 அதிகாரம்.
Joseph told his brothers, Genesis 50 verse 20.
யோசேப் போத்தரனே சகோதரத்தில் சொல்லுகிற காரியத்தை ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்திலே வாசிக்கிறோம்.
As for you, you meant evil against me, but God meant it for good.
நீங்கள் ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
As for you, you meant evil against me, but God turned it for good.
உங்களை பொறுத்தவரை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
This is the Romans 8:28 of the Old Testament.
இதுதான் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறதான ரோமர் 8:28.
Did Joseph find it in some Bible?
யோசேப்பு இதை வேதத்திலே ஏதாவது வேதத்திலே படித்து கற்றுக்கொண்டாரா?
No, there was no Bible.
இல்லை, அந்த நாட்களில் வேதம் இல்லை.
It was a testimony of his life.
அதனுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சாட்சி.
I want to say to you.
உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
You must have a testimony. This is at the end of Joseph's life when he was 110 years old.
இது யோசேப்புடைய வாழ்க்கையின் இறுதியிலே
சொல்லுகிறார். Towards the end of his life.
கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே இதை சொல்லுகிறார். 110 வயதிலே.
You should be able to say towards the end of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலேயும் நீ சொல்ல வேண்டும்.
Many people tried to harm me.
அநேகர் எனக்கு தீமை செய்ய எண்ணினார்கள்.
But all of them, 100% of them, God turned it for good.
ஆனால் அவர்கள் எல்லாம் 100% தேவன் நன்மையாக முடிய பண்ணினார்.
Nobody could harm me.
யாருமே எனக்கு தீமை செய்ய முடியாது.
You know, I am 69 years old.
எனக்கு 69 வயதாகிறது.
And I've been serving the Lord full time for 42 years.
42 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு முழு நேர ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்.
And when you serve the Lord, you face many attacks from people which only those who serve the Lord full time like Ratnakumar and all will know.
தேவனுக்கென்று முழு நேர ஊழியம் செய்கிறவர்கள் தான் எவ்வளவு ஜனங்களிடத்தில் தாக்குதல் வருகிறது, பிசாசுடைய தாக்குதல் வருகிறது என்று அறிவார்கள். சகோதர ரத்னகுமார் போன்று முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தான் அதை அறிந்து கொள்வார்கள்.
The attacks are very severe.
அந்த தாக்குதல்கள் மிகவும் கொடூரமாக இருக்கும்.
The devil's attacks through people on me, my family, children, everything.
தன்னுடைய ஜனங்கள் மூலமாக பிசாசு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காரியங்களையும் தாக்கிக் கொண்டே இருப்பான்.
That is why I always say, don't be so quick to criticize people who are in full-time work.
ஆகவே தான் முழு நேரத்திலே முழு நேர ஊழியத்திலே இருக்கிற ஜனங்களை ஒரு காலம் குறை சொல்வதற்கு நீங்கள் தீவிரமா இருக்க வேண்டாம்.
They face so many financial pressures that you never faced in your whole life.
நீ உன்னுடைய முழு வாழ்க்கையிலும் சந்தித்திராத பண நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் அந்த முழு நேர ஊழியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
So it's better to keep our mouth shut.
ஆகவே நம்முடைய வாயை இறுக்கி மூடி இருப்பது தான் நல்லது.
And but I can give this testimony today.
ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்ல முடியும்.
Honestly.
நேர்மையாக சொல்ல முடியும்.
Not one person has succeeded in harming me till today.
இன்று வரை ஒரு நபர் கூட எனக்கு தீமை செய்கிற காரியத்தில் வெற்றி அடைந்ததே கிடையாது.
Lots of people have tried.
அநேகர் முயற்சித்திருக்கிறார்கள்.
Everything they did has worked for my good.
ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் என்னுடைய நன்மைக்காகவே மாறிவிட்டது.
It has worked for the good of my family.
என்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக மாறினது.
Joseph could say that.
யோசேப்பு அதை செய்ய முடிந்தது.
You should be able to say that at the end of your life.
நீங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே அப்படி சொல்ல வேண்டும்.
Everything that people tried against me bad worked for my good.
என்னிடத்திலே தீமையாக செய்ய முயற்சித்த அநேக காரியங்களை தேவன் நன்மையாக மாற்றினார்.
But you don't have to wait till the end of your life.
ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்தியம் காத்திருக்க தேவையில்லை.
Because we have faith.
ஏனென்றால் நமக்கு விசுவாசம் உண்டு.
You know, faith can say things that are going to happen in the future as if it's already happened.
விசுவாசம் என்பது ஏற்கனவே நடக்க போகிற காரியங்களை ஏற்கனவே நடந்தது போல எண்ணி அது நன்றி செலுத்தும்.
That means you can say in faith.
விசுவாசத்தில் நீ சொல்லலாம்.
For example, I can say in faith if I live another 22 years.
இன்னும் 22 ஆண்டுகள் நான் உயிரோடு வாழ்வேன் என்று விசுவாசத்தில் நான் சொல்ல முடியும்.
Or 21 years.
அல்லது 21 ஆண்டுகள்.
I asked the Lord to give me 21 more years. That's why I say 21 years.
நான் ஆண்டவரிடத்தில் இதை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் எனக்கு 21 ஆண்டுகள் ஆயுசு நாட்களை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
So if I live, if God grants my request.
தேவனுடைய வேண்டுதலுக்கு அருள் செய்தார்.
And I live for 21 years.
நான் இன்னும் 21 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தால்.
I can say today.
நான் இன்றைக்கு சொல்ல முடியும்.
In the next 21 years.
அடுத்த 21 ஆண்டுகளிலே.
Everything that people do to me will work for my good.
ஜனங்கள் எனக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் என்னுடைய நன்மைக்காகவே மாறிவிடும் என்று சொல்கிறேன்.
You know, none of us can say whether we'll even live for one day.
நாம் யாருமே ஒரு நாள் உயிரோடு வாழ்வோமா இல்லை என்று நாம் சொல்ல முடியாது.
I can't say that.
நான் அதை சொல்ல முடியாது.
James says we have to say if God wills we will live tomorrow.
கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் நாளைக்கு உயிரோடு இருந்தால் என்று யாக்கோபு சொல்கிறார்.
None of us can say we will live even for one more year.
ஆகவே இன்னும் ஒரு ஆண்டுகள் நான் உயிரோடு வாழ்வேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஒரு வாரம் வாழ்வேன் என்று கூட சொல்ல முடியாது.
If it is God's will.
கர்த்தருக்கு சித்தமானால்
then we live for one more day.
இன்னும் ஒரு நாள் உயிரோடு வாழ்ந்தால் அல்லது ஒரு ஆண்டு உயிரோடு வாழ்ந்தால்
we live.
ஆனால் நாம் எவ்வளவு வாழ்ந்தாலும் சரி.
Everything that people do to me will work for my good.
அந்த கால கட்டத்திலே ஜனங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் என்னுடைய எனக்கு நன்மைக்கே ஏதுவாக மாறும்.
Because I've decided in my heart I'm going to love God with all my heart.
என்னுடைய முழு இதயத்தோடு கூட தேவனிலே அன்பு கூறுவேன் என்று உள்ளத்தில் தீர்மானித்து விட்டேன்.
I only want to fulfill God's plan for me.
தேவனுடைய திட்டம் என்னை குறித்து இருக்கக்கூடிய திட்டத்தை மட்டுமே நிறைவேற்ற விரும்புகிறேன்.
So I believe in Romans 8:28.
ஆகவே நான் ரோமர் 8:28 லே வாசி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I believe in all the examples in the scripture.
வேதத்தில் காணப்படுகிற எல்லா மாதிரிகளையும் நான் விசுவாசிக்கிறேன்.
That God makes everything work for good.
தேவன் எல்லாவற்றையுமே நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறார்.
So that's why we can give thanks.
ஆகவே தான் நாம் நன்றி செலுத்த முடியும்.
Now let's turn to Psalm 50 again.
மீண்டும் நாம் சங்கீதம் 50 எடுத்துக் கொள்வோம்.
Psalm 50 in verse 23
சங்கீதம் 50:23
If you offer a sacrifice of thanksgiving to God
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது
God says,
தேவன் சொல்கிறார்,
thereby you make a way for me to show you how to deliver you.
நான் உன்னை விடுதலையாக்கும்படியாக ஒரு வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார்.
Listen to that.
கவனியுங்கள்.
Whoever offers a sacrifice of thanksgiving to me,
எனக்கு யாரெல்லாம் நன்றி பலியை செலுத்துகிறார்களோ,
thereby he makes a way.
அதன் மூலமாக அவன் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறான்.
A way for me, God, to show you my way of deliverance.
என்னுடைய ரட்சிப்பின் வழியை, என்னுடைய விடுதலையின் வழியை உனக்கு காண்பிக்க முடியாய், நீ அதை செய்கிறாய்.
Salvation there means deliverance.
இங்கே சொல்லப்பட்ட ரட்சிப்பு என்ற வார்த்தை என்பது விடுதலை என்ற வார்த்தை.
If you give thanks,
நீ நன்றி செலுத்தும் பொழுது,
you get a way to escape from that situation.
இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து உனக்கு தப்பிப்பதற்கு ஒரு வழி கிடைக்கிறது.
See the book of Jonah.
யோனாவின் புத்தகத்தை பாருவோம்.
Jonah is just before Micah. We were in Micah a little while ago.
கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக மீகா புத்தகத்தை வாசித்தோமே. மீகாவுக்கு
just before Micah is Jonah.
மீகாவுக்கு முந்தின புத்தகம் யோனா.
In Jonah, you know, he was swallowed by a fish.
யோனா ஒரு மீனினாலே முழுங்கப்பட்டான்.
And for 3 days they tried to get out of the fishes.
3 நாட்களாக அந்த மீனின் வயிற்றிலிருந்து தப்பிக்க முடியாம முயற்சி செய்து
கொண்டிருந்தான். He did not succeed.
அவன் அதிலே வெற்றி பெறவில்லை.
He prayed and prayed and prayed.
அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான்.
Jonah 2 verse 1.
யோனா 2 அதிகாரம் 1 வசனம்.
There you read his prayer.
அங்கே அவனுடைய ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Finally he stopped praying.
கடைசியாக ஜெபிப்பதை நிறுத்தி விட்டார்.
He said, Lord, no more prayer.
ஆண்டவரே, இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன். 9 வசனம்.
I sacrifice with thanksgiving to you. Thank you for putting me inside this stomach of this fish.
இந்த மீனுடைய வயிற்றில் என்னை வைத்ததற்காக ஆண்டவரே, நான் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன்.
And as soon as the Lord heard the sacrifice of thanksgiving, the voice of thanksgiving,
ange thudiyum sathathode ulla baliyai ketta udane,
immediately,
udanadiyaga,
then,
appozhudhu,
verse 10, then,
10th vasanam,
the Lord told the fish,
meenukku devan kattalittar,
put him out on the land,
unai karaiyile poi kakki vidu.
When did the deliverance come?
எப்பொழுது ரட்சிப்பு வருகிறது, விடுதலை வருகிறது?
When he prayed in verse 1 or when he gave thanks in verse 9?
1st vasanathile jebitha pozhudha allathu 9th vasanathile nandri baliyai seluthina pozhudha?
Deliverance comes not when you pray but when you give thanks.
விடுதலை என்பது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அல்ல, நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது வரும்.
That's why it says in Philippians 4:6.
ஆகவே தான் பிலிப்பியர் 4:6 லே வாசிக்கிறோம்.
What should you do when you have a problem?
உனக்கு பிரச்சனை வரும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்?
Pray.
ஜெபிக்க வேண்டுமா?
Yes.
ஆம்.
But not only prayer.
ஜெபம் மட்டுமல்ல, விண்ணப்பம் மட்டுமல்ல.
Philippians 4:6.
பிலிப்பியர் 4:6.
You have a problem.
உனக்கு பிரச்சனை வரும் பொழுது
pray.
ஜெபி, விண்ணப்பம் பண்ணு.
And then give thanks.
ஸ்தோத்திரத்தையும் செலுத்து.
Then
அப்பொழுது
the peace of God will surround you.
எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னை வந்து ஆட்கொள்ளும்.
Many people pray but they don't give thanks.
அநேகர் ஜெபிக்கிறார்கள் ஆனால் நன்றி செலுத்துவதில்லை.
Learn to give thanks.
நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள.
Very good habit to develop.
நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக மிக நல்ல பழக்கம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads.
நம் எல்லாரும் நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம்.
What you heard today?
இன்றைக்கு நீ கேட்ட காரியம்.
I want you to think about developing as a habit.
இதை நீ ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Lord, I want to be a thankful person.
ஆண்டவரே, நான் நன்றி அறிவுடையவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Thankful to God.
தேவனுக்கு நன்றி உள்ளவனாய்.
If I'm thankful to doctors, how much more I must be thankful to those who give God's word to me.
டாக்டர்களுக்கே நான் நன்றியுடையவனாய் இருந்தால், எனக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு நன்றியுடையவனாய் இருக்க வேண்டும்.
Thankful to my parents who preserved me and took care of me.
என்னை பாதுகாத்து பராமரிக்கிற என்னுடைய பெற்றோர்களுக்காக நான் நன்றியுடையவனாய் இருக்க வேண்டுமே.
Thankful for fellowship with brothers and sisters in my church.
என்னுடைய சபையில் எனக்கு ஐக்கியத்தை கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நான் நன்றியுடையவனாய் இருக்க வேண்டுமே.
Lord, from now on I want to be a thankful person.
ஆண்டவரே, இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே நான் நன்றியுடையவனாய் இருக்க விரும்புகிறேன்.
Not only in my heart but with my words as well.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்திலே மட்டுமல்ல என்னுடைய வார்த்தைகளிலேயும் நான் நன்றியுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன்.
Help us Lord.
ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.